தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய அருளை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நல்லவர்கள் தீயவர்கள் என்று நாம் மனிதர்களை பிரித்து பார்க்கிறோம். நல்லவர்கள் என்றால் நல்ல குணங்களை உடையவர்கள், மனிதர்களால் விரும்பப்படுபவர்கள் என்று சொல்லுகிறோம். தீயவர்கள் என்றால் தீமையை விதைக்கக்கூடியவர்கள், மக்களால் வெறுக்கப்படுகிறவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு வலை உவமையை பற்றி பேசுகிறார். வலையிலிருந்து வலையை கடலுக்கு கொண்டு போய் மீன்களை பிடித்து வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த மீனை இரண்டாக பிரிக்கிறார்கள், நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் என்று சொல்லி ஆண்டவர் விண்ணரசை இதற்கு ஒப்பிடலாம் என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்திலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்வை சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாம் நல்லவர்களாக இருக்க விரும்புகின்றோமா அல்லது தீயவர்களாக இருக்க விரும்புகின்றோமா? நல்லவர்களாக இருக்க விரும்பினால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள், தீயவர்களாக இருக்க விரும்பினால் நாம் தீயவனை சார்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளை சார்ந்திருந்து நற்பண்புகளை கொண்ட நல்ல மனிதர்களாக வாழ இறைவன் அருள் புரிய இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையால் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீதுவும் அது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதா? உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்துவளையாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம், குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1-6 முடிய. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு, இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல் இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 146 பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கடவுள் கையில் களிமண்ணாவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கொய்யவன் வீட்டில் எரேமியா இறைவாக்கு உரைக்கிறார். கொய்யவனின் வேலை மண்கலத்தை உருவாக்குவது. அந்த மண்கலம் குயவனின் மனதில் இருக்கும் வடிவத்தை கொடுக்க வேண்டும். அதுவரை அந்த குயவன் அதை வேறொரு கலமாக வடித்து கொண்டே இருப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரேல் மக்களை கடவுள் தன்னுடைய விருப்பத்தை போல வடித்து எடுக்க விரும்புகின்றார், வளர்த்தெடுக்க விரும்புகின்றார் என்பதையும் நாம் வாசிக்க கேட்டோம். எனவேதான் எரேமியா நூலிலே முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம், 18:6 வசனத்திலே, இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஏன் கடவுள் இந்த நிலைக்கு தன்னை உட்படுத்த வேண்டும்? இஸ்ரேல் மக்கள் அப்படி என்ன செய்தார்கள்? இன்றைய வாசகத்திலே வந்த வசனங்களையும் தாண்டி நாம் வாசிக்கின்ற பொழுது எரேமியா 18:11-12 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் தீய வழியிலிருந்து இஸ்ரேல் மக்களை திரும்பச் சொல்லுகிறார். ஆனால் அவர்களின் பதில் என்னவென்றால், வசனம் 12 நாம் வாசிக்கிறோம், இதெல்லாம் சொல்லி பயனில்லை, எங்கள் திட்டப்படியே நாங்கள் நடப்போம், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தீய இதயத்தின் பிடிவாதத்தின்படியே செயல்படுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக கடவுள் மக்களை தன்னுடைய விருப்பம் போல் உருவாக்க விரும்புகின்றார். ஆனால் மக்கள் அதற்கு இசையாடு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள விரும்புகின்றார்கள். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களை, ஏன் இந்த நிலை? மனிதர்களை படைத்த கடவுளே மனிதர்களை உருவாக்க நினைக்கின்ற பொழுது தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர்களை வடிவமைக்க விரும்புகின்ற பொழுது மனிதர்கள் எதற்காக அதற்கு இசைவு தெரிவிக்காமல் இருக்கின்றார்கள்? ஏனெனில் மனிதர்களின் மனங்கள் உலக இன்பங்களிலே லயித்து போயிருக்கின்றன. உலக மாயைகளால் கவரப்பட்டு கடவுளை மறந்து வாழும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் மனிதர்கள். இந்த நிலையிலிருந்து வெளிவருகின்ற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக கடவுளுடைய கரத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணாக நாம் மாறுகிறோம். வேறு வார்த்தையை சொல்ல வேண்டுமென்றால், நாம் கடவுளை நோக்கி வருகின்ற பொழுதுதான் அவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் நம்மை அவர் வடிவமைப்பார். அன்புக்குரியவர்களே, கடவுளை பற்றிய உணர்வு வருகின்ற பொழுது, கடவுள் தங்களை படைத்து பராமரித்து வருகிறார் என்கின்ற உணர்வு நம்மிலே எழுகின்ற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியும். இந்த நிலைக்கு வருவதற்கான தடைகள் என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மூன்று தடைகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, உலக பொருட்களின் மேல் ஈர்ப்பு இருத்தல். இரண்டாவது, மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு குறைதல். மூன்றாவது, கடவுளை மறந்து வாழும் நிலை வருதல். ஒவ்வொன்றாக இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். உலக பொருட்களின் மேல் ஈர்ப்பு இருத்தல். மனிதனுடைய அறிவு பெருக பெருக புதிய கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றான். இந்த உலகில் பழையதை புதியதாக மாற்றுவது, புதியதில் பன்முகத்தன்மையை புகுத்துவது, பன்முகத்தன்மையை கண்டுபிடிப்பது போன்றவற்றை மனிதன் உருவாக்க தொடங்குகின்றான். இவற்றால் மனிதர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். இதனால் பொருட்களை குவித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் தாகமும் வருகிறது. ஒரு பொருள் நம்மிடம் இருக்கிறது என்றால் அதை முழுவதுமாக பயன்படுத்துவதற்கு முன்பாகவே அடுத்த பொருளை இந்த உலகத்திலே மனிதன் படைத்து கொண்டே இருக்கிறான். எனவே அதிலே நம்முடைய ஈர்ப்பு போவதால் பல காரியங்களை, பல பொருட்களை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் தாகமும் நம்மிலே மேலோங்கி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அன்புக்குரியவர்களே, புதிய கண்டுபிடிப்புகள் வரவேற்கப்படுகின்றன. நான் தேவையில்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அவை மனிதனின் தேவையை பூர்த்தி செய்யாமல் அவன் வாழ்வை அழிக்கக்கூடியதாக மாறுகின்ற பொழுது நாம் அவற்றிலிருந்து சற்று விலகி நிற்க வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகள் மனிதனுடைய வாழ்வை அழிக்கின்றனவா? பல தருணத்தில் அழித்து விடுகின்றன. ஏனென்றால் அவன் வைத்திருக்கக்கூடிய பணம் குறைவாக இருக்கிறது, ஆனால் விளம்பரம் படுத்தக்கூடிய பொருளினுடைய விலை அதிகமாக இருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது? கடன் வாங்குகிறான், கடனாளியாக மாறுகிறான். அந்த கடனையும் அழிக்க முடியாமல், புதிதாக வாங்கின பொருட்களை பாதுகாக்க முடியாமல் மனிதன் அழிந்து போகிறான். அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த உலகிலே நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. யாராலும் மறுக்க இயலாது. ஆக அவற்றிலிருந்து நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு குறைந்து வருகிறது. பொருட்களின் மேல் ஈர்ப்பும் ஆசையும் இருப்பதால் மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு குறைந்து வருகிறது. இங்கு இரண்டு காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, மனிதர்களை நாம் வெறுக்க தொடங்குகின்றோம். பொருட்களை நேசிக்க தொடங்குகின்றோம் ஒன்று. இரண்டாவது, மனிதர்களை பொருட்களாக பயன்படுத்த நாம் முற்படுகின்றோம். பல தருணத்தில் இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய காரியங்கள் அதுதான். ஏன், நம்முடைய குடும்பங்களிலும் நிகழக்கூடிய நிதர்சனமான உண்மையும் அதுதான். மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். எதற்காக? பணத்திற்காக, புகழுக்காக, பெருமைக்காக, சுயநலத்திற்காக, நாம் பிடித்து கொண்டிருக்கின்றோமே சாதியத்திற்காக மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். இவற்றிலிருந்து நாம் வெளிவர ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக, கடவுளை மறந்து வாழும் நிலை நம்முடைய வாழ்விலே வருகிறது. மேலே நாம் பார்த்த முதல் இரண்டு நிலைகளையும் நாம் நம்முடைய வாழ்விலே கொண்டு இருப்போமே. ஆனால் அதாவது, இந்த உலக பொருட்கள் மேல் ஈர்ப்பு கொண்டு வாழ்ந்து மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு இல்லாமல் வாழ்ந்தோமே. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த மூன்றாவது நிலைக்கு தள்ளப்படுகிறோம். கடவுளை மறந்து வாழக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறோம். அதாவது, உலக பொருட்களினுடைய ஈர்ப்பு அதிகமாகி மனிதர்களை நேசிக்க தவறி கடவுளையும் மறந்து வாழக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப, நம்முடைய திட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, கையளிக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலையை மாற வேண்டும். ஆண்டவர் நம்மை புதிய களமாக, தான் விரும்பக்கூடிய மனிதர்களை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறார். நம்மை மாற்ற விரும்புகிறார். புதிய மனிதர்களாக, புதிய சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நாம் விரும்புகின்றோமா? இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தயாராக இருக்கின்றோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நம்மை முழுவதுமாக கடவுளுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நான் கடவுளை நாடி வருவதில்லையே, கடவுளை மறந்து வாழ்ந்து விட்டனே, இந்த உலக பொருட்களை பற்று கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்று கவலைப்படாதீர்கள். நாம் இருக்கின்ற நிலையிலே ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், குயவன் கையிலே களிமண் இருப்பது போல இஸ்ராயல் மக்களை நீங்கள் என்னுடைய கரத்திலே இருக்கிறீர்கள் என்று. நாம் அனைவரும் ஆண்டவருடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறோம். எப்படி அந்த களிமண்ணாக மாறுகிறோம்? நாம் நம்மை இருக்கின்ற நிலையிலே ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கின்ற பொழுது அவர் அவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார். நமக்கென்று திட்டங்கள் இருக்கின்றன, நமக்கென்று திருவுளம் இருக்கின்றன, நம்முடைய விருப்பம் என்று இருக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவை அனைத்தையும் கடவுளுடைய கரத்திலே நாம் கொடுக்கின்ற பொழுது, அன்றுவரை நான் இப்படி நினைத்து கொண்டு இருக்கிறேன், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று கடவுளுடைய கரத்திலே கொடுக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, அவர் அவருடைய திருவுளத்துக்கு ஏற்ப வழி நடத்துவார். புனித யோசேப்பினுடைய வாழ்வில் அதுதான் நிகழ்ந்தது. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்னை மரியாளை ஏற்றுக்கொள் என்று வானதூர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. அன்னை மரியாளை தனியாக விலக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே யோசேப்பு இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய திட்டத்தை கடவுளுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்தவர் காத்திருந்தார். எனவே கடவுளுடைய திருவுளத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு சொன்ன உடனேயே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய கரத்திலே களிமண்ணாக தன்னை அர்ப்பணித்தார் யோசேப்பு. எனவே கடவுள் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப யோசேப்பை பயன்படுத்தினார். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்றோம் என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் நம்மை படைத்தார். இதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயோர்களும் இருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. நாம் எதை எந்த பக்கம் சாய்ந்து போகிறோம் என்பதுதான் கேள்வி. கடவுளை சார்ந்தவர்களாக, கடவுளுக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போமேயானால் நாம் நல்ல காரியங்களை, நல்லவற்றை சார்ந்தவர்களாக மாறுவோம். வேறு வார்த்தையை சொல்ல வேண்டுமென்றால், கடவுளை சார்ந்து கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, அவருடைய கரத்திலே களிமண்ணாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். எனவே கடவுளை சார்ந்து கடவுளுடைய திட்டத்துக்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள கடவுளுடைய கரத்தில் நம்மை களிமண்ணாய் அர்ப்பணிப்போம். அவருடைய திருவுளத்துக்கு ஏற்ப நம்மை மாற்றி புதிய மனிதர்களாக, புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றுவார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இது உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய அருளை இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
மதியம்